ರತ್ನವಾಣಿ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರತ್ನವಾಣಿ
உங்க பிரச்சனையை எடுத்துடுங்க தீர்வைய உடனே கேளுங்க வெளியே வந்து குரல் கொடுங்க
ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.
நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம்.
வெற்றி நிச்சய இது வேத சத்திய கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சிய.
ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா வளம் வருது. அமிர்தா வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் மண்வள அட்டை பற்றி நிறைய தகவல்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. என்னென்ன தகவல்ங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
வணக்கங்க. என் பேரு காவ்யா. நாங்க அமிர்தா ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ்ல ஃபோர்த் இயர் படிக்கிறோங்க. நாங்க இப்போ இங்க வந்திருக்கிறது மண்வள அட்டையை குறித்து உங்களுக்கு கூட பகிர்ந்துக்க தான்.
என் பேரு சாய் ஸ்ரேயா.
என் பேரு சாய் சோபனா.
வணக்கம்ங்க. என் பேர் சுதீந்திர கிருஷ்ணா.
நாங்க பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் படிக்கிறோம். இதோட ஒரு பார்ட்டா ராவே, அதாவது ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. சோ எங்க காலேஜ்ல எங்களை 8 டீம்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் ஃபார்மர்ஸா மீட் பண்றத ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க. அதனால நாங்க 15 பேரு பிராக்டிக்கல் எக்ஸ்போஷருக்காக வடசித்தூர் கிராமத்துல போய் ஃபார்மர்ஸ் கிட்ட சர்வே எடுத்து அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அப்ராக்ஸ் ஒரு 100 ஃபார்மர்ஸுக்கு மேல நாங்க மீட் பண்ணிருப்போங்க. இப்போ அவங்கள நிறைய பேர்கிட்ட மண்வள அட்டை இல்ல அப்படிங்கிற நாங்க எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதனால மண்வள அட்டையை பத்தி கொஞ்சம் விவசாயிகள் ஏன் அறிந்து கொள்ள கூடாது அப்படிங்கற நோக்கத்துல நாங்க இப்போ பேசலாம் அப்படின்னு இருக்கோம். பெண்ணுக்கு பொன் இல்லாம அழகு இல்ல, அந்த மாதிரி மண்ணுக்கு வளம் இல்லாம பயன் இல்ல. மண்வள அட்டை என்பது விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மண்ணின் ஆரோக்கியம் பற்றிய அத்தியாவசிய தகவல்களை வழங்கும் ஒரு ஆவணம் தாங்க. மண் மாதிரி மற்றும் சோதனை, வளரும் பயிர்கள் தேவையான பூர்த்தி எல்லாம் செய்யறதுக்கு, ஊட்டச்சத்து வழங்குறதுக்கும், மண்ணின் திறனை மதிப்பிடுகிறதுக்கும் இருக்க ஒரு அட்டை தான் அது. உரமிடுதல், பயிர் தேர்வு மற்றும் மண் மேலாண்மை நடைமுறைகளை குறித்து தகவல் அறிந்து முடிவெடுக்க ஹெல்ப் பண்றதால விவசாயிகள் தங்கள் மண் ஆரோக்கிய அட்டைகளை குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும்னு நாங்க நினைக்கிறோம். நம்ம மண் வளத்தை சோதிக்காம உரம் போடுறதும், நம்ம டாக்டரை பார்க்காம மருந்து சாப்பிடறதும் ஒண்ணுதாங்க. பயிர் விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கும், உள்ளீடு செலவு குறைக்கிறதுக்கும், நிலையான விவசாய முறைகளை ஊக்குவிப்பதற்கும் மண்ணோட ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமா இருக்கு.
இப்ப நாம மண்வள அட்டை என்ன அப்படின்றது பாக்கலாம். மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர், அது மட்டும் இல்லாம உயிரியல் பண்புகள், இது எல்லாமே அடிப்படையா கொண்டு மண்ணின் வளத்தையும் தரத்தையும் நிர்ணயிக்கிறது தான் இந்த மண்வள அட்டை. மண் மாதிரிகளை ஆய்வு செய்வதன் மூலம் மண்ணோட நயம், கார அமில நிலை அதாவது pH, அதே மாதிரி பேரூட்ட சத்துக்கள், தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, அது மட்டும் இல்லாம இரண்டாம் நிலை சத்துக்கள் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் ஜிங்க், மெக்னீசியம், அயன், போரான் போன்ற சத்துக்கள் எல்லாம் மண்ணில எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து இந்த மண் வள அட்டை மூலம் நமக்கு தெரிய முடியும். அதே மாதிரி என்னெல்லாம் உரங்கள் வந்து நம்ம போடணும், மண் எப்படி திருத்தலாம், அப்படி எல்லாமே இந்த சாயில் ஹெல்த் கார்டு அதாவது மண்வள அட்டை மூலம் நமக்கு தெரிய முடியும். அதே மாதிரி இந்தியால ஏராளமான விவசாயிகள் இருக்காங்க. ஆனா எந்த பயிரை போட்டா அதிக மகசூல் கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்க மண்ணோட தரம், வகை, இத பத்தியும் அவ்வளவா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க அனுபவத்து மூலம் மேபி அவங்களுக்கு தெரியல எந்த பயிர் போட்ட விலையும் எது தோல்வியாகும் அப்படின்றது. மத்தபடி அவங்க மண்ணோட நிலை எப்படி இருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சிட்டு இல்ல அவங்க பயிர் போடுறது. அதனால இந்த சாயில் ஹெல்த் கார்டு மூலமா மண்ணை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றது பத்தியும் சொல்றாங்க. மண் ஆரோக்கிய அட்டை வந்து மண்ணோட ஆரோக்கியத்தை அதோட தற்போதைய நிலை, அது மட்டும் இல்லாம காலப்போக்கில் அதை பயன்படுத்தி போகும்போது என்னெல்லாம் ஆகும் அப்படின்றதும், ஒரு ஒரு நிர்வாக பணிகள் நம்ம செய்யும் போது அதோட ஆரோக்கியம் எப்படி எல்லாம் பாதிக்கும் அப்படின்றத பத்தியுமே இந்த சாயில் ஹெல்த் கார்டு சொல்லுது.
இப்ப வரைக்கும் நம்ம மண்வள அட்டை அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்ப மண்வள அட்டை திட்டம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். 2015 வந்து இந்த மண்வள அட்டை திட்டம் வந்து நம்ம இந்திய அரசால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்துல நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா விவசாயிகளையும் ஈடுபடுத்ததான் நம்ம அரசு வந்து திட்டமிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல முதல்ல மண் மாதிரி வந்து சேகரிச்சு சரியா பரிசோதனையும் செஞ்சு இந்த மண்வள அட்டைகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு வந்து வழங்குறாங்க. இந்த மண்வள அட்டை மூலமா நம்ம மண்ணுடைய ஊட்டச்சத்து நிலை, ஆரோக்கியம், அப்புறம் மண் வளத்தை எப்படியெல்லாம் நம்ம மேம்படுத்தலாம், எந்தெந்த ஊட்டச்சத்துக்களை எந்தெந்த அளவுல நம்ம வந்து கொடுத்தா அந்த மண் வளம் வந்து மேம்படும் அப்படின்ற பத்தி எல்லா விஷயமுமே இந்த மண்வள அட்டைல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த மண் வள அட்டை திட்டம் வந்து நம்ம இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழே வந்து இயக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயும் சரி, யூனியன் டெரிட்டரிஸ்லயும் சரி செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே ஒரு மண் அட்டை வடிவில் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு அறிக்கை வந்து வழங்கப்படும். இந்த அறிக்கையில வந்து அவங்க நிலத்துல இருக்கிற மண்ணை பத்தின எல்லா விஷயமுமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு நிலத்துக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மண் அட்டை வந்து வழங்கப்படும். இந்த மண் வள அட்டை திட்டம் வந்து 2022-23 வந்து மண் ஆரோக்கியம் மற்றும் கருவுறுத்தல் அப்படின்னு வந்து பெயர் மாறப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் வந்து ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தோட இணைக்கப்பட்டுச்சு. இந்த புதிய மண் வள அட்டை திட்டத்துல வந்து நம்ம இந்திய அரசு சில தொழில்நுட்ப தலையீடுகளும் செஞ்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்துடைய போர்ட்டல் அதாவது வெப்சைட்ல வந்து சில மாடிபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புவியியல் தகவல் அமைப்பு, அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற GIS அமைப்புடன் இது வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. இதனால நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா சோதனை முடிவுகளுமே நம்ம வரைபடத்துல படம் பிடிக்கப்பட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து பாத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மண்வள அட்டை திட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கிராமங்கள் எல்லாமே வந்து நல்லாவே வளர்ச்சி அடையுது. நம்ம மண் மாதிரிகளை வந்து ஒருங்கிணைத்து ஒவ்வொரு விவசாய நிலத்தையும் வந்து பகுப்பாய்வு செய்வதனால இந்த மாதிரி கிராமங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாகவே பயனடைகிறது.
இப்போ நம்ம மண் பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பாக்கலாம். ரசாயன உரங்கள் தேவைக்கு மேல அதிகமாகவே உபயோகிக்கிறதுனால சுற்றுச்சூழலை ரொம்பவுமே அது பாதிக்குதுங்க. அதனால மண் பரிசோதனை செய்யறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பயிர் அறுவடை பண்ண அப்புறம் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் குறைந்து விடும். அதனால மண் பரிசோதனை செய்து மண் வளமை நம்ம அறிந்திருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமா இருக்கு. மண் அரிப்பு, நீர் கரையோட்டம், சத்துக்களின் ஆவியாதல் அதாவது எவாப்ரேஷன் ஆகுறதுனால மண் வளம் ரொம்பவே கம்மியாகுது. அதனால நம்ம பரிசோதனை செஞ்சு அந்த எந்த அளவுக்கு கம்மியா இருக்குங்கறத நம்ம தெரிந்து கொள்வது முக்கியமாக இருக்கு. மண் வளத்தை நிலைநிறுத்தினாதான் பயிரின் உற்பத்தியும் லாபத்தையும் நமக்கு மேம்படுத்த முடியும். மண் வளத்தை பேணி காப்பதற்கு தேவையான அளவுக்கு அங்கக உரங்கள் அதாவது ஆர்கானிக் ஃபெர்டிலைசரும் கணிசமான ரசாயன உரங்களும் நம்ம போடணும். பயிரின் தேவை, மண்ணின் தன்மை, உர உபயோகத்திறன் முதலியவற்றை கருத்தில் கொண்டுதான் நம்ம நிர்வாகம் அமைத்திடணும், அதாவது கிராப் ஷெடியூல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தேவையான நேரத்துல மண் பரிசோதனை செய்வதன் மூலம் சரிவிகித சம அளவு சத்துக்களை நம்ம பயன்படுத்தி பயிரின் உற்பத்தியை ரொம்பவே அதிகரிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து இந்த மண் மாதிரி எப்படி கலெக்ட் பண்ணணும்னு பாக்கலாம். முதல்ல நம்ம இந்த சாயில் சாம்பிள் எடுக்கிற இடம் வந்து பார்ட்ஸா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா, இந்த சரிவு, கலரு, மண், நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ற மெத்தட்ஸ் இதெல்லாம் மூலமா வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஏரியாவை வந்து பிரிக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஏரியால இருந்து நம்ம நிறைய மண் மாதிரிகள் எடுக்கணும். இந்த மண் மாதிரிகள் வந்து நம்ம தண்ணி கிட்ட இருக்கிற இடம், அதுக்கப்புறம் இந்த கிணறு இருக்கிற இடம், அதுக்கப்புறம் கம்போஸ்ட் போட்டிருக்கிற இடம், இந்த பூச்சி மருந்து அடிச்சிருக்கிற இடம், இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம இந்த சாயில் சாம்பிள் வந்து எத்தனை எடுக்கணும்னா, அதிகபட்சமா 5 ஹெக்டருக்கு ஒரு சாம்பிள், குறைந்தபட்சமா 1/2 ஹெக்டருக்கு ஒரு சாம்பிள் எடுக்கணும். இப்போ நம்ம மண் மாதிரிகள் ஆழத்தை பத்தி பேசலாம். இப்போ கிராப்புக்கு ஏத்த மாதிரி ஆழம் மாறும். இப்போ புல்லுக்கு பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர், அப்புறம் நெல், கேழ்வரகு, கடலு, கம்பு மற்றும் சிறுதானியங்களுக்கு 15 சென்டிமீட்டர் எடுக்கணும். காட்டன், கரும்பு, வாழை, மாரவள்ளி மற்றும் காய்கறிகளுக்கு 22 சென்டிமீட்டர் எடுக்கணும். அப்புறம் இந்த நிரந்தர பயிர்கள், மலை பயிர்கள் பழத்தோட்ட பயிர்களுக்கு 30, 60, 90 சென்டிமீட்டர் ஆழத்தில் 3 மாதிரிகள் எடுக்கணும்.
மண் மாதிரிகள் சேகரிக்கும் முறை என்ன அப்படின்னு நம்ம பாக்கலாம். முதல்ல நிலம் வந்து தரிசாக இருக்கணும், அப்போ மட்டும்தான் நம்ம மண்ணை எடுக்கணும். உரமிட்ட உடனே நம்ம சேகரிக்க கூடாது. குறைந்த பட்சம் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த் கேப் அது நம்ம விடணும். பயிர்கள் உள்ள நிலங்கள்ல நம்ம மண் எடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர்கள் எல்லாம் ஊட்டச்சத்துக்களை எடுத்திருக்கும். அப்புறமா மண் மாதிரிகள் எடுக்க வேண்டிய இடத்துல உள்ள இலை சருகு செடிய கை வச்சு மேல் மண்ணை நீக்காம அப்புறப்படுத்தணும். மாதிரி எடுக்கும் பொழுது ஆங்கில வி எழுத்து போல மண் வெட்டியால இருபுறமும் நம்ம வெட்டி அந்த மண்ணை நீக்கணும். அப்புறம் நிலத்தின் மேல் மட்ட பகுதியிலிருந்து ஒரு 0-15 சென்டிமீட்டர் இல்லனா ஒரு 0-23 சென்டிமீட்டர் அளவுல 1 இன்ச் இல்லனா ஒரு 25 சென்டிமீட்டர் பருமன்ல இந்த மாதிரிய நம்ம சேகரிக்கணும். இப்படி குறைந்த பட்சம் ஒரு ஹெக்டருக்கு ஒரு 10-20 பிளேசஸ்ல நம்ம மாதிரிகளை சேகரிக்கணும். இந்த மண் மாதிரிகளை ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அதை நம்ம நிழல்ல வைத்து உலர்த்த வேண்டும். அதுக்கப்புறமா நுண் ஊட்டங்களை அறியணும். அதற்காக நம்ம மண் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மண்வெட்டி யூஸ் பண்ண கூடாது. ஏன் அப்படின்னா அதுல மெட்டல் இருக்கு. மெட்டல் வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கூட ரியாக்ட் ஆகும். அதனால நம்ம எவர் சில்வர் இல்ல அப்படின்னா பிளாஸ்டிக்ல மண் மாதிரி எடுத்து நம்ம ஒரு பக்கெட்ல போட்டு எல்லாத்தையும் சேகரித்து அதை நன்றாக நம்ம கலக்கணும். அதுக்கப்புறமா சேகரித்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு கால் குறைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முறையில நம்ம எடுத்து நம்ம சேகரிக்கணுங்க.
இப்போ நம்ம கால் குறைப்பு முறை அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். இது ஆங்கிலத்துல வந்து குவாட்டரிங் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம வாளியில சேகரிச்ச இந்த மண் மாதிரி எல்லாத்தையுமே ஒரு சுத்தமான சாக்கு இல்ல ஒரு பாலித்தீன் தாள்ல நல்லா பரப்பி வச்சுட்டு அதை வந்து 4 பாகங்களாக நம்ம வந்து பிரிக்கணும். 4 பாகங்களாக பிரிச்சதுக்கு அப்புறம் எதிர்முனையில இருக்கிற ஏதாவது 2 பாகங்களை மட்டும் நம்ம நீக்கிடணும். மீதமுள்ள 2 பாகங்களை திரும்பவும் ஒன்னு சேர்த்து பரப்பி விட்டு அதை 4 பாகங்களாக பிரித்து இந்த கால் குறைப்பு முறைய வந்து நம்ம செஞ்சிட்டே வரணும். இதை எத்தனை முறை இந்த கால் குறைப்பு நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 1/2 கிலோ அளவுக்கு இந்த மண் மாதிரி கிடைக்கும் வரை இந்த கால் குறைப்பு முறையை நம்ம செஞ்சுட்டே வரும். 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு மண் மாதிரி கிடைச்சவுடன் அந்த மண் மாதிரி எடுத்து ஒரு சுத்தமான துணிப்பை இல்ல ஒரு பாலித்தீன் பையில போட்டு அந்த மண் மாதிரியை பத்தின எல்லா விவரத்தையும் நம்ம வந்து குறிப்பிட வேண்டும். அந்த மண் மாதிரி வந்து எந்த நிலத்திலேருந்து நம்ம எடுத்தோம், எந்த தேதியில எடுத்தோம், யார் எடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா விவரமுமே நம்ம அதுல வந்து குறிப்பிடணும். இப்போ வந்து இந்த மண் மாதிரிகளை வந்து நம்ம சோதனை செய்யறதுக்காக நம்ம அனுப்பலாம். ஆனா அனுப்பும் போதும் நம்ம வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உரம் வச்ச சாக்கிலேயோ இல்ல ஏதாவது பூச்சி மருந்து கெமிக்கல்ஸ் வச்ச சாக்கிலேயோ இந்த மண் மாதிரிகளை வச்சு நம்ம வந்து அனுப்பக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல இந்த சோதனை முடிவுகள் வந்து தவறாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.
மண்வள அட்டை என்ன அப்படின்றது பார்த்தோம், எப்படி மண் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த அட்டையும் திட்டம் ரெண்டுத்தோடையும் பலன்கள் என்ன அப்படின்றது பாக்கலாம். இந்த திட்டம் மூலமா விவசாயிகளுக்கு அவங்களோட மண்ணை வந்து நல்லா கண்காணிச்சு அவங்களுக்கு அறிக்கையா கொடுப்பாங்க. அதனால எந்தெந்த பயிர்களை போடணும் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத பத்தி நல்லா தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து விவசாயிகளுக்கு இது உதவுது. அதே மாதிரி அலுவலர்கள் வந்து இந்த மண்ணை தொடர்ந்து கண்காணிச்சுட்டும் ஆய்வு செஞ்சுட்டு வருவாங்க. அதனால 3 வருஷத்துக்கு 1 முறை இவங்களுக்கு வந்து அறிக்கை கொடுப்பாங்க. அப்போ சப்போஸ் இப்ப சில காரணங்களால விவசாயிகளோட மண்ணு வந்து அதோட தன்மை வந்து மாறிடுச்சு அப்படின்னு விவசாயிங்க நினைச்சாங்கன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த அலுவலர்கள் அவங்களோட மண்ணை பத்தி இருக்கிற ரீசன்ட் டேட்டாஸ் அதாவது புதுப்பித்த தகவல்களை வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மண்ணோட தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக நடவடிக்கைகள் வந்து சொல்றதோட இந்த அரசோட பணி வந்து நிக்கிறது இல்லைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நடவடிக்கைகள் வந்து விவசாயிகள் வரைக்கும் போய் சேருதா, அது அவங்களுக்கு வந்து அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றது பாக்குறதுக்காக அவங்க சில நிபுணர்களை வந்து அங்க பணி அமர்த்துறாங்க. இந்த மண்ணை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களை வந்து அங்க போடுவாங்க. அப்ப இந்த அலுவலர்கள் வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் உதவி வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்து மூலமா விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட மண் ஆரோக்கியத்தை பத்தி இருக்க ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ்ல இருந்து அவங்க இந்த மண் வேளாண்மை நடைமுறைகள் அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நடைமுறைகளை தெரிஞ்சக்கு அப்புறம் அவங்களுக்கு எதிர்காலத்துல என்ன பயிர்கள் போடணும், அவங்க நிலத்துல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத முன்கூட்டியே திட்டமிட வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பொதுவா நம்ம அரசு திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற அலுவலர்கள் வந்து 1-2 வருஷமும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பர்னால போயிடுவாங்க. அப்போ இப்ப வந்து மண் சாம்பிள் எடுக்கிறது ஆளா இருக்கும் இல்ல ரிப்போர்ட் கொடுக்கறது வந்து வேற ஒரு பர்சன் ஆயிருவாங்க. ஆனா இந்த திட்டம் வந்து என்ன வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அலுவலர் வந்து ஒரு விவசாயி அளவுக்கு வந்து இருப்பாங்க அப்படின்றது வந்து இவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்போ மண் மாதிரி எடுக்கிறதுல இருந்து அதோட ரிசல்ட் கொடுக்கறது வரைக்கும் அதோட என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற சொல்ற வரைக்குமே ஒரு நபர் அந்த விவசாயிகளுக்கு இருப்பாங்க. அதனால இந்த திட்டத்தோட செயல்திறன் வந்து மேலும் அதிகரிக்கும். மண் அட்டை வந்து விவசாயிகளுக்கு எந்தெந்த சத்துக்கள்ல வந்து குறைவு இருக்கவங்க மண் இல்லை அப்படின்றத சொல்லி அதுக்கான ஆலோசனைகளையும் கொடுக்கறாங்க. அதனால எந்தெந்த பயிர்களை போடணும், எதுல முதலீடு செய்யணும், அதே மாதிரி எந்த உரங்கள்லாம் போடணும், எவ்வளவு போடணும், அந்த பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த சாயில் ஹெல்த் கார்டில் கொடுத்துருப்பாங்க. அதனால பயிர் விளைச்சலும் கூடும், அவங்களோட லாபமும் கூடும். லாஸ்டா குறிப்பிட்ட மண்ணோட வகையை வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இந்த திட்டத்தோட நோக்கமா இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மண்ணை வந்து மேம்படுத்துறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றது விவசாயிகளுக்கு வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்றது இவங்களோட புதிய நோக்கமா இருக்கு. இப்போ ஒரு மண்ணுக்கு வந்து நீங்க எவ்வளவுதான் உரமோ மருந்தோ போட்டாலும் ஒரு பாயிண்ட் வரும், அதுக்கு மேல நமக்கு வந்து அதுல வந்து கூடுதல் வளம் வந்து கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துச்சுனாலும் அந்த மண்ணை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதுல இருந்து எப்படி பலன் பெறலாம் அப்படின்றதுமே விவசாயிகளுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த அரசு இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்குங்க.
சோ இவ்வளவு நேரம் நம்ம இந்த பெனிஃபிட்ஸ் பத்தி பேசணும். சோ இந்த மண் வள அட்டை அதாவது சாயில் ஹெல்த் கார்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பாக்கலாம். தமிழ் மண்வளம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் தனிப்பட்ட அடையாள எண் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அதிகாரிங்க இந்த அனாலிசிஸ் பண்ண வந்து சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ண எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த காசு பே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
அதுக்கப்புறமா நம்ம கட்டணம் செலுத்தணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாய் வரைக்கும் ஆகுங்க. இப்போ நாங்க இதுவரை சொன்ன மண்வள அட்டையை குறித்து நாங்க கூறிய விவரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இப்போ எவ்ரிதிங் இஸ் ஈஸி இஃப் யூ ஆர் கிரேசி, நத்திங் இஸ் ஈஸி இஃப் யூ ஆர் லேசி. அதாவது எந்த வேலையும் எளிதானது தாங்க, அதை நீங்க ஆசையுடனும் ஆபத்துடனும் செய்யும் போது. ஆனா எந்த வேலையும் எளிதானது அல்ல, நீங்க சோம்பேறியாக இருக்கிறீங்க அப்படின்னா. இப்போ எல்லாரும் உடனடியா ஈல்டு வரணும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆனா அது நம்ம தலைமுறையவே பாதிக்குங்க. அதனால இயற்கை உரங்கள் யூஸ் பண்ணி நம்ம ஜெனரேஷனையும் ஃபியூச்சர் ஜெனரேஷனையும் பாதுகாக்க வேண்டியது நம்ம வேலை தாங்க. நீங்க இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறத ஒரு நாள் கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க நம்பி எங்க கோர்ஸ் டீச்சர்ஸா இருக்க அமிர்தா கல்லூரி டீன் சார் டாக்டர் சுதீஷ், அப்புறம் எங்க ராவி கோஆர்டினேட்டரா இருக்க டாக்டர் சிவராஜ், அதுக்கப்புறமா எங்க கிளாஸ் கமிட்டி சேர்பர்சனா இருக்க எங்க டாக்டர் சத்யபிரியா மேம், அதுக்கப்புறமா வடசித்தூர் மாணவர்கள் சார்பாகவும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த டாக்டர் மகேந்திரன், அவங்க ரத்னவாணி கம்யூனிட்டி ரேடியோ டைரக்டருக்கும் நாங்க நன்றி கூறி உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது காவ்யா,
சாய் ஸ்ரேயா,
சாய் சோபனா.
எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு மண் வள அட்டை அப்படின்னா என்ன அப்படிங்கறத நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. நம்மளுடைய நேயர்களும் கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புறோம். எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேயர்களே, இதுவரை அமிர்தா வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் மண்வள அட்டை பற்றி நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. நேயர்கள் எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.